முதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி உலக சிங்க தினம் கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி தூய வளனார் கல்லூரி விலங்கியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜி செல்லத்துறை அவர்கள் காடுகளின் ராஜா அதாவது சிங்கங்களை பற்றி சில தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை வானொலி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா ஜி செல்லத்துறை. நான் விலங்கியல் துறையில் பேராசிரியர் வேலை பார்த்துட்ருக்கிறேன் தூய வளனார் கல்லூரியில் திருச்சியில். ஸோ இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரியும், இன்றைக்கி ஆகஸ்ட் 10 அப்படிங்கிறது வேர்ல்டு லயன் டே அப்படின்னு நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இது உலகத்தின் சிங்கல் தினம் என்று நம்ம வந்து கொண்டாடுகிறோம். ஏன் சிங்கத்தை மட்டும் நம்ம வந்து உலகத்தில் வந்து ஒரு சிங்கத்தின் தினமாக கொண்டாடுறோம்? உலகத்தில் நிறைய வந்து வைல்டு அனிமல்ஸ் நிறைய இருக்குது. எதுக்காக நம்ம சிங்கத்தை வந்து ரொம்ப பெரிய அனிமலாக நினச்சி நம்ம வந்து எதுக்கு இதை நம்ம வந்து ஒரு தினமாக நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி நம்ம விரிவாக நம்ம பார்க்கும், சரிங்களா? ஸோ சிங்கம் அப்படின்னு சொன்னாலே அது காட்டுக்கு ராஜா என்று தான் நம்ம எல்லாருமே சொல்வோம். எதுக்காக அதை அப்படி சொல்கிறோன்னா அதோடய கர்ஜனை ரொம்ப வந்து ரொம்ப கர்ஜனைங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும், நம்ம நினைவுக்கு வரும். அதனால தான் அதை சொல்கிறாங்க, சிங்கம் வந்து ரொம்ப ஒரு காட்டுக்கு ராஜா மட்டும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கத்தோட வலிமை, அதோடைய மூர்க்க குணம், அதோட கம்பீரம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப மெய்சிலிருக்க வைக்கும். காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விலங்கினத்துலேயே இது வந்து ரொம்ப பார்க்கவே நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் என்னவோ தெரில, நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு பழமொழி கூட நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, வாழ்ந்தால் சிங்கம் மாதிரி கம்பீரமாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த பழமொழிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம வந்து சிங்கத்தை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சொல்ல முடியும். பொதுவாக சிங்கத்தை பற்றி நம்ம வந்து ஒரு பார்வையாக பார்க்கணும் அப்படின்னா சிங்கம் வந்து ஒரு பூனை வகையை சார்ந்தது. அது நம்ம பெரிய ஒரு பூனை கூட நம்ம வந்து சொல்லலாம், ஆனால் சிங்கத்துக்கு சொல்லலாம். ஆனால் சிங்கத்தை வந்து புலி வந்து ரொம்ப வலிமை பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோடைய வேட்டையாடல் திறனை பார்க்கும்போது புலி வந்து சிங்கத்தை விட ரொம்ப பெருசு தான். ஆனால் நம்ம ஏன் சிங்கத்தின் காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். புலி வந்து சிங்கத்தை விட ரொம்ப பெருசு, காட்டிலே மிகப்பெரிய ஒரு பூனை வகை கூட நம்ம வந்து சிங்கத்தை விட பூனை நம்ம சொல்லலாம். ஆனால் புலி சிங்கத்தை விட குறைந்தது 30 பவுண்டுகள் எளிதாக இருக்குமா? பெரும்பாலான சிங்கம் வந்து முதிர்வடையும் போது 550 பவுண்டுகள் எடையுள்ளதாக இருக்கின்றது. ஆனால் ஒரு குத்துச்சண்டை போட்டியில் வந்து சிங்கத்தையும் புலி சேர்த்து வைத்தால் புலி தான் ஜெயிக்கும் என்று நம்ம சில விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி காட்டுக்கு வந்து சிங்க ராஜா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முக்கியமான ஒரு ஃபேக்டர் கூட சொல்லலாம், ஒரு காரணி இருக்குது. புலி வந்து அதன் சமூக காரணிகள்னு சொல்லுவாங்க, சமூக காரணிகளுக்கு மட்டுமே அது தோற்கெடுக்க முடியுமா? பொதுவாக வந்து புலி வந்து குழுக்களாக வாழாது, தனியாக போய் தான் வேட்டையாடி சாப்பிடும். ஆனால் சிங்கம் அப்படி கிடையாது, ஒவ்வொரு குரூப்பாக வந்து சிங்கம் வந்து இருந்து அதோட இருப்பிடத்தையும் அதை சுற்றி வந்து குறைஞ்சது 30 to 35 சிங்கங்களை வந்து சேர்த்து வச்சுட்டு குழுக்களாக வாழ்கிறதுனால தான் சிங்கத்தை வந்து காட்டுக்கு ராஜா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புலி பார்த்திங்கன்னா குழுக்களாக போய் வேட்டையாடாது, தனித்தனியாக போய் தான் வேட்டையாடும். ஆனால் சிங்கம் பார்த்திங்கன்னா குழுக்களாக போய் அதை வேட்டையாடி அது உள்ள உணவுகளை வந்து பகிர்ந்து சாப்பிடக்கூடிய திறன் இருக்கிறதுனால தான் சிங்கத்தை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு சமூக காரணியில் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு உயிரினம், அது வந்து ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அதுக்கு இருக்குது, அதுக்கு தலைமை பண்பு இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம அதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து காட்டுக்கு ராஜா அப்படின்னு நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். பொதுவாக சிங்கத்தை பார்த்திங்கன்னா உலக அளவில் சிங்கங்களின் எண்ணிக்கை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க, ஆசியா ஆப்பிரிக்கா அப்படின்னு 2 வகை சிங்கத்தை வந்து நம்ம வந்து அளவுக்கு நம்ம பிரிச்சிட்ருக்கோம். பொதுவாக பார்த்திங்கன்னா சிங்கங்களின் குழுக்களாக தான் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். இந்த குழுக்களுக்கு ஒரு டேர்ம் அறிவியல் பேர் இருக்குது, ப்ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழுக்களை சிங்கத்தில் வந்து ஒரு ப்ரைடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரைடிங்கிறது வந்து என்ன அப்படி, இது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைடியில் வந்து 30 சிங்கங்கள் வரைக்கும் இருக்குமா ஒரு ப்ரைடியில். இப்போ வந்து காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைடி அப்படின்னு தனித்தனி ப்ரைடியாக காட்டுக்குள்ளே இருக்கும். இந்த காட்டுக்குள்ளே 30 சிங்கங்கள் வரை இருக்கும்னு வந்து விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10 to 15 வந்து ஆண் சிங்கங்கள் இருக்குமா இந்த ப்ரைடிக்குள்ளே, ஒரு குரூப்புக்குள்ளே ஒரு உறுப்பினர்களில் பார்த்தீங்கன்னா 10 to 15 ஆண் சிங்கங்களும் 6 to 7 பெண் சிங்கங்களும் மீதமுள்ளவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதோடய குட்டிகளாக இருக்குமா, சிங்க குட்டிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு ப்ரைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக மொத்தமாக 30-32 வரைக்கும் இருக்கும்னு சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா ஆண் சிங்கங்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு ப்ரைடிக்குள்ளே. ஏன்னா அது வேட்டையாடுதல் போய் வேட்டையாடிட்டு வர்றது, அப்புறம் உணவை பகிர்ந்துக்கிறது, மற்ற ப்ரைடிலேருந்து அந்த குழுக்களை உள்ள விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஆண் சிங்கங்களினுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோடைய இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு குழுக்களில் ஆண்களின் சிங்கங்கள் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாகும், அடுத்து பெண்களின் எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறைவாகுமா எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ப்ரைடில் இருக்கக்கூடிய பெண் சிங்கங்களுக்கு ஒரு ஆண் சிங்கத்தை பிடித்து விட்டது அப்படின்னு நினச்சிச்சுன்னா அந்த ஆண் சிங்கத்தோட சேர்ந்து பெண் சிங்கம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழுக்களை ஒன்றாக சேர்ந்து அதுக்கு விருப்பமான செயல்களை ஈடுபடுமா, அதுக்கு விருப்பமான செயல்களில் ஈடுபட்டு அந்த பெண் சிங்கம் ஆண் சிங்கங்களும் இணைந்து வேட்டையாடுதல் அதோடைய இனப்பெருக்கங்கள் பண்ணுறதுக்கு வந்து அந்த பெண் சிங்கம் தான் அதோடைய தேர்ந்தெடுக்கிறது ஆண் சிங்கத்தை. ஆண் சிங்கம் வந்து பெண் சிங்கத்தை வந்து இனப்பெருக்கத்திற்கோ மற்ற செயல்களுக்கோ அது தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அப்போது நம்ம வந்து வேட்டையாடுதலுக்கும் இனப்பெருக்கத்திற்கும் அந்த பால் சிங்கம் வந்து ஒரு அது எதிர்ப்பு பால் இடத்தை தேர்ந்தெடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் சிங்கம் மட்டுமே தான். மேலும் பார்த்தீங்கன்னா பெண் சிங்கங்களுக்கு வந்து பொதுவாக பெண் சிங்கங்கள்னு சொல்லும் பொழுது சிங்கங்களுக்கு அதிக அளவு வியர்வை சுரப்பிகள் கிடையாது. நான் மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா வியர்வை சுரப்பிகள் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ரொம்ப வெக்கையான வெப்பமான இடத்துல போய் நம்ம நின்னோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருந்து பார்த்திங்கன்னா நிறைய வியர்வை வெளிவரும். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வியர்வை சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்வட் கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் வந்து நம்ம பாடியில் இருக்கும். ஆனால் வந்து சிங்கத்திற்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவு வியர்வை சுரப்பிகள் வந்து சுரக்காது. அதனால் என்னவோ தெரியல வெப்பமான நேரத்தில் பார்த்திங்கன்னா சிங்கம் வந்து வேட்டையாடுதல் ரொம்ப வந்து கம்மி பண்ணிடும். அதோடைய ஒரு நாளைக்கு அதோடைய தூக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16-20 மணி நேரம் வந்து உறக்கம் கொள்ளுமா. ஏன்னா காலையில் நேரங்களில் வந்து அதிக அளவு அது வந்து வேட்டையாடாது. ஏன்னா அதோடைய வியர்வை சுரப்பிகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உடல் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும். உடலிருந்து வெளிவந்து உடல் வியர்வை சுரப்பிகள் வெளிவந்துச்சு அப்படின்னாலே அது சோர்வு ரொம்ப ஆயிரும். அதற்காக என்னவோ தெரியல அது வந்து இரவு நேரங்களில் மாலை நேரங்களில் தான் அதிக அளவு வேட்டையாடி உணவுகள் உட்கொள்ளும் அப்படின்னு ஒரு விஞ்ஞானிகள் வந்து இது வந்து கருத்துக்களாக கூறியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சிங்க வேட்டையாடுதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை அப்படிங்கிறத விட மதிய நேரங்களில் ரொம்ப அதிகமாக வந்து வேட்டையாடுதல் திறன் இருக்காது. பசி ரொம்ப அதிகமாகிடுச்சு, உணவு தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா அது காலை நேரங்களில் போய் வேட்டையாடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் பொதுவாக ஒரு குழுக்களில் உள்ள ப்ரைடில் இருக்கக்கூடிய சிங்கங்கள் ஆண் சிங்கங்களோ பெண் சிங்கங்களோ மாலை நேரங்களில் மட்டுமே வேட்டையாடுதலாக அது வந்து தேர்ந்தெடுக்கிறது. அடுத்த முக்கிய காரணிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிங்கத்தோட பார்வை திறன். இப்போ பார்வை அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு வேட்டையாடுதல் உயிரினம் பார்த்திங்கன்னா பார்வை திறன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும், ரொம்ப கூர்மையாக இருக்கணும். அதோடைய பார்வை திறனும் மூளை திறனும் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அது வேட்டையாடுதல் திறன் வந்து அற்றதாக காரணமாக சொல்லலாம். அதனால தான் என்னவோ தெரியல காட்டுக்கு ராஜாவுடைய சிங்கத்துக்கு வந்து பார்வை திறன் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. பொதுவாக அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிங்கத்திற்கு வந்து பார்வை திறன் வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டாக நம்ம மனுஷன் எடுக்கிற பார்வை திறன்னா 7 மடங்கு 7 times வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளவு டைம்ஸ் வந்து மனிதர்களுடைய விட சிங்கத்திற்கு வந்து பார்வை திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிங்கத்தினுடைய எடை. இப்போ பார்வை திறன் பார்த்தோம், அது உங்களுக்கு பார்வை திறனுடைய வியர்ப்பு தன்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வியப்பு வாய்ந்த ஒரு இதுவாக நம்ம கருதலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதோடய எடை. எடன்னு பார்க்கும்போது ஆண் சிங்கத்தினுடைய எடை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 330-550 pounds வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பவுண்டுனா இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 kilogram இருக்கும். ஒரு பவுண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 kilogram. அதனால் ஒரு ஆண் சிங்கத்தினுடைய எடை எவ்வளோ இருக்கும்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 330-550 pounds வரைக்கும் ஒரு ஆண் சிங்கம் வந்து அதோடய எடை வந்து வாழ்நாளில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பெண் சிங்கத்தோடய எடை பார்த்தீங்கன்னா 260-395 pounds, கிட்டத்தட்ட 400 pounds வரைக்கும் தான் ஒரு பெண் சிங்கம் அதோடய வாழ்நாளில் வந்து அதோடய எடை இருக்கும். ஓகேங்களா, புதுசாக பிறக்கக்கூடிய குட்டி சிங்கத்திற்கு எடை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக 3-4 pounds வரைக்கும் தான் ஒரு குட்டி சிங்கத்தோட இடையாக நம்ம வந்து சொல்லலாம். இளம் சிங்கம் பார்த்திங்கன்னா குட்டி சிங்கம் வந்து அதோட குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் அது தாயினோட அரவணைப்பில் இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து தாயின் அரவணைப்பிலிருந்து வெளிவந்து தனியாக வேட்டையாடுதல் திறனை வந்து கற்றுக்கிறதுக்காக ஆண் சிங்கத்தோடு சேர்ந்து வேட்டையாடும் செல்லும் பொழுது அதுவும் சேர்ந்து போய் அதை போய் விசிட் பண்ணுமா, எப்படி அது வேட்டையாடுது, எப்படி வந்து சிங்கங்கள் வந்து எப்படி வந்து தந்தையோ தாயோ போய் இறையை வந்து பிடிச்சிட்டு வராங்க அப்படின்ட்டு வந்து அது வந்து அடிக்கடி வந்து போய் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய சிங்கங்கள் ஆகும்போது அதுக்கு லேர்னிங் கேப்பபிலிட்டிஸ் பவர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் அப்பப்போ போய் என்ன பண்ணுமா அது செக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வந்து படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் சிங்கம் என்ன பண்ணும், சில அடுத்தோட பெண் சிங்கத்தின் குழந்தைகளை கூட பாதுகாக்குமா. சப்போஸ் வந்து ஒரு பெண் சிங்கம் இறந்துருச்சு அப்படின்னா அதோடய குட்டிகளை வந்து இன்னொரு தாய் பெண் சிங்கம் வந்து பாதுகாக்கும் திறன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, பேரண்டல் கேர், தாயின் அரவணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவியலில் வந்து பேரண்டல் கேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேரண்டல் கேர் வந்து சிங்கத்திற்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு கர்ஜனைக்குரிய ஒரு உயிரினம் வந்து தாய் அப்படின்னு சொல்லும் பொழுது குட்டிகளை அரவணைக்கும் திறன் வந்து எந்த ஒரு அனிமல்ஸுக்கும் வந்து இந்த அளவுக்கு ஒரு அரவணைப்பு கேர் வந்து இருக்காது அப்படின்னு சில விஞ்ஞானிகள் வந்து கூறுகிறாங்க. இந்த அரவணைப்பு பார்த்திங்கன்னா மீன்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்னு ஒரு சில விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. பேரண்டல் கேர் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக வந்து சிலை பிக்கண்டுன்னு சொல்லுவாங்க. அதோடைய குட்டி பார்த்தீங்கன்னா பெண் வந்து முட்டையிட்டுருச்சு, ஆண் மீன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த முட்டையை வயிற்றுக்குள்ளே வச்சுக்கிறோம். அதோடய வாய்க்குள்ளேயும் வயிற்றுக்குள்ளேயும் வச்சுட்டு அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ அது பொறிக்கும் பொழுது அந்த முட்டை வந்து எப்போ வந்து குட்டியாக மாற வரைக்கும் அதோடய வயிற்றுக்குள்ளேயும் வாய்க்குள்ளேயுமே வந்து என்ன பண்ணிருக்கோம், வயிற்றுக்குள்ளே வரைக்கும் அது செல்லாது, அதோடய உணவு குழாய் பக்கத்தில் வரைக்கும் அதை வச்சுருக்கோம் அந்த குட்டி மீன். வச்சுட்டு அந்த முட்டை வந்து மீன்களாக மாறினதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும், வயிற்றுலேருந்து எடுத்து வாய் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா வெளியே வந்து விட்டுரும். ஓகேவா? அதனால் அது என்ன சொல்கிறாங்க, ஒரு மீன் வந்து ஒரு நல்ல ஒரு பேரண்டல் கேர் அப்படின்னு சொல்கிற மாதிரி சிங்கத்தையும் நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு பேரண்டல் கேர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கத்தினுடைய வயசை நம்ம எப்படி நம்ம வந்து கணக்கிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நம்ம பார்வைத்திறன் வைத்து சிங்கத்தோடய வயசை வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். சயின்டிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட வயசை வந்து ஏஜ் கால்குலேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கத்தோடைய குரோமோசோம்ஸில் வந்து டீலோமியர்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பகுதி இருக்கும். இப்போ குரோமோசோம் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது டீலோமியர் அப்படிங்கிற ஒரு பகுதியிலுடைய லென்த்து பார்த்திங்கன்னா குறைய குறைய அந்த ஏஜ் வந்து கூடிக்கிட்டே இருக்கும்னு நம்ம வந்து சயின்டிஃபிக்காக நம்ம படிச்சிருக்கோம். அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு வந்து போய் டெப்த்தாக நம்ம வந்து வயசை கணக்கிட முடியவிட்டாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அதோடைய ஸ்கின் கலரை வச்சு அதோடைய தோலோட நிறமையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்கத்தோட வயசை நம்ம கணக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சிங்கம் வந்து பொதுவாக வந்து ஒரு கோல்டன் கலரில் டார்க் கோல்டன் கலரில் நம்மளுக்கு வந்து பார்த்துருப்போம் சிங்கத்தை. ஆனால் வயசு வந்து கூட கூட சிங்கத்தோட அந்த ரொம்ப கரும் கோல்டன் கலராக இருக்கக்கூடிய சிங்கத்தோட நிறம் வந்து வெளிரி போன சிங்கத்தோடைய கோல்டன் கலராக வந்து மாறும். ஓகேங்களா? வெளிரி போன ஒரு மாதிரி பெயில் கோல்டன் கலராக மாறும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபேக்டரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கத்தோடைய வயது வந்து ரொம்ப முதிர்ந்துட்டது அப்படி கூட சொல்லலாம். அனதர் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின், ஸ்கின்னுடைய டெக்ஸ்சர், டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க. இப்போ அடல்ட்டு டீனேஜாக இருக்கக்கூடிய ஹெல்த்தி சிங்கத்தை பார்த்தீங்கன்னா அதோடய டெக்ஸ்சர்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் ஸ்கின்னு. ஆனால் வந்து ஒரு ஏஜ்டான ஒரு ஸ்கின் இருக்கக்கூடிய ஒரு சிங்கத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லூஸியான ஸ்கின்ஸ் இருக்கும், தொல தொலன்னு ஒரு ஸ்கின்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் பீன்ஸ் மாதிரி தான் வயதானவர்களுடைய தோள்களும் இளம் வயதுடைய தோள்களையும் நம்ம பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி தான் என்ன சொல்கிறோம் நம்ம வந்து சிங்கத்தையும் சொல்லலாம். ஏன்னா சிங்கமும் வந்து ஒரு பாலூட்டி வகை தான், பாலூட்டிங்கன்னு ஒரு வகுப்பில் தான் மனிதர்கள் வராங்க சிங்கங்களும் வராங்க. ஸோ ஏஜ் கால்குலேஷன் அப்படின்னு பண்ணும் பொழுது வயதை தீர்மானிக்கும் பொழுது ஒரு நம்ம அக்யூரஸியாக சொல்லணும், ஒரு 100% வந்து இதோட வயதை நம்ம தீர்மானிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குரோமோசோம் ஸ்டடி தான் பண்ணணும், மரபியல் மூலமாக நம்ம தீர்மானிக்க முடியும். அப்போ நம்ம வந்து ஒரு சராசரியாக நம்ம ஒரு வயதை சொல்லணும் பார்த்த உடனே சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய கலர்ஸை வச்சு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அதோடய வயசை வந்து நம்ம ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இந்த அளவுக்கு வயசு இந்த வயசு தான் அப்படின்னு நம்ம வந்து ஒரு அக்யூரேட்டாக நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இத்தனை வயசத்துக்குள்ளே இந்த சிங்கம் வந்து இத்தனை வயசு ஆகுது அப்படின்னு நம்ம வந்து ஒரு வயசுக்குள்ளே நம்ம சொல்ல முடியும். அடுத்ததாக சிங்கத்தோட வேகம், நம்ம வேகத்தை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட கர்ஜனை வச்சு 5 மைல் தூரம் வரை அதை கேட்கக்கூடுமா அதனுடைய கர்ஜனோட வேகம். இப்போ நம்ம வந்து 5 மைல்ஸ் வரைக்கும் 5 மைல் வரைக்கும் சிங்கத்தோட கர்ஜனை வந்து அங்கே இருக்கிற தூரத்தில் இருக்கிற அனிமல்ஸ்க்கோ ஒரு பேர்ட்ஸ்க்கோ வந்து கேட்குமா, கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் வரை கேட்கும்ன்ட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போ சிங்கத்தோட கர்ஜனை அதோடய சவுண்டோட வேகம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் வரை கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய வேகத்தின் திறன் பார்த்தீங்கன்னா 70 மைல் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 மைலுக்கு 8 கிலோமீட்டர் அப்படி சொல்கிறாங்கன்னா இதில் வந்து 70 மைல் வேகத்தில் வந்து ஓடும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு நிமிடத்திற்கு பார்த்தீங்கன்னா 50 பவுன் வேகத்தில் வந்து இது பயணிக்கக்கூடிய திறன் கொண்டது அப்படின்னு சிங்கங்களை வந்து சில விஞ்ஞானிகள் வந்து கூடுறாங்க. சிங்கத்தினுடைய நிறமிகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக ரெண்டு நிறமிகளாக சொல்கிறாங்க. நான் பொதுவாக சொன்னது கோல்டன் நிற கலர் சிங்கத்தை சொல்லியிருக்கேன். அப்படிங்க பார்க்கும்போது சில வெள்ளை நிற சிங்கங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரணாலயத்தில் பார்த்துருப்பீங்க, வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிங்கங்கள் வந்து எப்படி உருவாச்சு, இது வந்து ஒரு தனி ஒரு உயிரினமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது வந்து தனி உயிரினம் கிடையாது, இது வந்து ஒரு ஜெனட்டிக்கல் டிசார்டர்னால் வரக்கூடியது. இனப்பெருக்கத்தின் போது ஒரு ஆண் சிங்கமும் ஒரு பெண் சிங்கமும் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் பொழுது அதோட கருமுட்டை உருவாகும் சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஜெனட்டிக்கல் டிசார்டர்ஸ், மரபணு குறைபாடு வரும். எந்த மரபணு குறைபாடுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறமிகளை தீர்மானிக்கிறது நம்மளுக்கு ஒரு மரபு இருக்குது. அப்புறம் அமெரிக்கன் பீப்புள்ஸும் ஆப்பிரிக்கன் பீப்புள்ஸ் ரெண்டு பேரையும் பாருங்கள், நிறமிகள் வச்சு நம்ம வித்தியாசப்படுத்தலாம். அமெரிக்கன் பீப்புள்ஸ் ரொம்ப வெள்ளை நிறத்தில் இருப்பாங்க, ஆப்பிரிக்கன் பீப்புள்ஸ் ரொம்ப கருமை நிறத்தில் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல், அந்த கெமிக்கலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெலனின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட்ஸ், நிறமிகள்னு சொல்லுவாங்க. இந்த மெலனின் பிக்மெண்ட்டுங்கிறது வந்து அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஒரு உடலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கருமை நிறத்தில் இருப்பாங்க. இந்த மெலனின் பிக்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வெள்ளை நிறத்தில் இருப்பாங்க. இதே கான்செப்ட் தான் நம்ம சிங்கத்துக்கும் சொல்லலாம். இப்போ கருவுதல் உருவாது நடக்கும் பொழுது ஒரு பெண் சிங்கத்தினுடைய தாய் சிங்கத்தினுடைய வயிற்றுப்பகுதியில் இந்த மெலனின் அப்படிங்கிற பிக்மெண்ட்ஸோடைய ஜீன் மரபு வந்து குறைவாக சுரக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய நிறமிகள், அதனுடைய முடி உடல்கள் எல்லாமே என்ன இருக்கும், வெள்ளை நிறத்தில் இருக்கும். ஸோ இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய சிங்கம் வந்து ரொம்ப வலிமை வாய்ந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தது இல்லை. ஏன்னா அது மரபணு குறைபாடு மூலமாக பிறக்கிறதுனால இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சிங்கத்துடைய திறனை பார்க்கும் பொழுது இந்த வெள்ளை நிற சிங்கம் வந்து அதோடைய உடல் வலிமை, அப்புறம் திறன், அப்புறம் கர்ஜனிக்கும் திறன், வேட்டையாதல் திறன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அப்படின்ட்டு விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்தது ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஒவ்வொரு சிங்கமும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 20-25 ஆண்டுகள் வரை வந்து அதோடைய வாழ்வு திறன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாழ்வு திறன் அப்படிங்கிறது எதை பொறுத்து அமைது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய இருப்பிடத்தை பொறுத்து தான் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அது இருப்பிடம் வந்து ரொம்ப ரிசோர்ஸஸ், அதோடைய வளங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. வளங்கள் அப்படின்னு சொல்லும் போது உணவு காரணிகள், இருப்பிடங்களுடைய ஃபேக்டர்ஸு, அதோடைய அதோடைய டெம்பரேச்சர்ஸ் ஃபேக்டர்ஸு, அதோடய கிளைமேட் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருந்துச்சு அப்படின்னா 30 வருடங்கள் வரைக்கும் அது வாழ்வு திறன் இருக்குமா. அப்போ வந்து புலிகளுடைய ஆயுட்காலம் வந்து எதை பொறுத்து தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய ஈக்காலஜிக்கல் கிளைமேட், சுற்றுச்சூழலை பொறுத்து தான் புலிகளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம வந்து கணக்கெடு அப்படின்னு சொல்லலாம். அப்போ சிங்கங்கள் சாப்பிடக்கூடிய, ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், சிங்கம் வந்து ஒரு கார்னிவோரஸ், மாமிசம் உண்ணக்கூடிய விலங்கு. அப்போ இது எது ரொம்ப அதிகமாக சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பியோரஸ், தாவரங்களை உண்ணும் உயிரினங்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. தாவரம் உண்ணும் உயிரினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிக்குதிரை, காட்டெருமை, அது மட்டும் இல்லாமல் புரத சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உயிரினங்களை தான், தாவரம் உண்ணும் உயிரினங்களை தான் அதிகமாக வந்து புலிகள் வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறேன். சிங்கங்கள் விரும்பி உணவு உண்ணும் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிக்குதிரை, காட்டெருமை, அது மட்டும் இல்லாமல் சில உயிரினங்கள், காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய புரதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய உயிரினங்களை தான் வந்து சிங்கங்கள் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிடும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த அதிகமாக சாப்பிடக்கூடிய உயிரினங்களில் வந்து முதல் இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மான் அப்படி கூட சொல்லலாம். மான் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லுவோம், சிங்கத்திற்கு வந்து ரொம்ப விரும்பி உண்ணக்கூடிய உயிரினங்களில் வந்து முதல் இடத்துல இருக்கிறது வந்து மான் அப்படின்னு சொன்னால் மானில் இருக்கக்கூடிய ஒரு சில புரதங்கள் வந்து சிங்கத்திற்கு வந்து அதோடய உடல் வலிமையை வந்து கூட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கூட வந்து சில ஆராய்ச்சிகள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த உணவு காரணிகளை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு ஆண் சிங்கம் வந்து சராசரியாக ஒரு நாளைக்கு வந்து 7 கிலோகிராம் இறைச்சி வந்து சாப்பிடணுமா, அப்போ தான் அதோடைய திறன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் சிங்கங்கள் வந்து 5 கிலோகிராம் இறைச்சி உணவுன்னு மட்டும் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா ஆண் சிங்கங்கள் வேட்டையாடுதலுக்கு வந்து அதிகமான அதுகளுக்கு வந்து திறன் தேவைப்படுது, வலிமை ரொம்ப தேவைப்படுது. ஸோ அந்த திறனும் வலிமையும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து உணவு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், தேவையான அளவு உணவு சாப்பிட்டா மட்டும்தான் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுதலுக்கு வந்து ஒரு சிறந்த உயிரினமாக நம்ம வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வேட்டையாடுதல் திறன் பார்த்திங்கன்னா அந்த வேட்டையாடுதல் செலவில் தான் ஆண் சிங்கங்களோட பெண் சிங்கங்கள் தான் அதிக புத்திசாலித்தன்மையோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய வந்து வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நேஷ்னல் ஜியோக்ராஃபி சேனலில் பார்த்துருப்பீங்க. வேட்டையாடுதலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடுதலில். அப்போ எதற்கு சார் வந்து அதிகமாக வந்து இறைச்சி வந்து அது உட்கொள்ளுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் சிங்கங்கள் வந்து வேட்டையாடுதலுக்காக வந்து அதிகமாக ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் ஆண் சிங்கங்களுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பெண் சிங்கங்கள் வந்து வேட்டையாடுதல் மட்டும்தான் பண்ணும், ஆனால் ஆண் சிங்கங்கள் அப்படி கிடையாது. அதோடய குழுக்களை பாதுகாத்துருக்குது. அது எந்த ஒரு தேவையில்லாத ஒரு குழுலேருந்து இன்னொரு குழுக்கு உள்ளே வருது அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, கோஆர்டினேஷன் பண்ணுறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. வேட்டையாடுதல் திறன் வந்து ஆண்களுக்கும் பெண் சிங்கத்திற்கும் இருந்தாலும் ஆனால் ஆண் சிங்கத்தினுடைய திறன் வந்து ரொம்ப அதிகம். பெண் சிங்கம் வந்து வேட்டையாடுதல் மட்டுமே செஞ்சாலும் அது குழுக்களை மெயின்டைன் பண்ணாது, கோஆர்டினேஷன் பண்ணுறது, இந்த ப்ரைடே கோஆர்டினேஷன் பண்ணுறது பெண் சிங்கங்கள் மேக்ஸிமம் உள்ளே இன்வால்வ் ஆகாது. ஆண் சிங்கங்கள் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழுக்களுக்கு வந்து ஒரு தலைவராக இருந்து அது வழி நடத்தும். ஸோ இந்த வழிநடத்தின திறனுக்கு அதுக்கு வந்து அதிகமான வந்து திறன் தன்மை அதுக்கு வந்து தேவை. அதுக்காக என்பது தான் ஆண் சிங்கங்களுடைய உணவு உட்கொள்ளும் திறன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்தது சிங்கத்தினுடைய குதிகால்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி குதிகால்கள் தரையை தொடாது. சிங்கங்களுக்கு வந்து குதிகால் தரையை தொடாமல் அதோடய உடம்பு பகுதியில் மட்டுமே ஒட்டிகிட்ருக்கும். எதமே தான் என்னவோ தெரியல, அதோடய வேகம், அதோடைய ஓடும் திறனும் சத்தம் இல்லாமல் அதோடைய உணவை வந்து கண்டுபிடித்து அதை வந்து வேட்டையாடுத்துன்னு சாப்பிட்றதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. என்ன அதோடய குதிகால்கள் தான். மற்ற உயிரினது குதிகால்களுடைய ஃபங்க்ஷனிங் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு உணவை வந்து பிடிக்கும்போது அந்த குதிகாலின் சத்தத்தை பார்த்து சில உயிரினங்கள் வந்து எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் பதுங்கி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. புலிகளோ சிங்கங்களோ பார்த்தீங்கன்னா பதுங்கி பதுங்கி தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய இரையை வந்து வேட்டையாடி சாப்பிடும். அதனால தான் என்னவோ தெரியல பண்டைய காலத்தில் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா எகிப்து கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கங்களை வந்து ஒரு வலிமை கம்பீரம் மூர்க்கத்திறம் கொண்ட ஒரு உயிரினம் வச்சு அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் தெய்வங்களாக கருதப்பட்டனா. பண்டைய காலத்தில் எகிப்து கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கங்களை வந்து ஒரு வலிமை வாய்ந்த ஒரு கம்பீரமான ஒரு மூர்க்கம் திறன் கொண்ட ஒரு விலங்கு, அதனால் இவற்றை வந்து ஒரு தெய்வமாக கருதி வணங்கினார்களாம் பண்டைய காலத்து எகிப்தில். அது மட்டும் இல்லாமல் உலகில் பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் வந்து சிங்கங்களை தான் வந்து என்ன பண்ணுறாங்க தேசிய சின்னங்களாக அதோடய நாணயத்தில் வந்து பொறிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சிங்கம் தான், நம்மளுக்கு வந்து அசோக சக்கரத்தில் சிங்கம் தான் இருக்குது பார்த்துருக்கீங்களா. அது மட்டும் இல்லாமல் சில நாடுகளுடைய தேசிய கொடிகளில் பார்த்தீங்கன்னா சிங்கங்களை தான் வந்து நம்ம வந்து வச்சுருக்குறாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா, காம்பியா, கொலும்பியா, லிபியா, டோக்கா அந்த மாதிரி பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா அவருடைய தேசிய சின்னங்களில் பார்த்தீங்கன்னா சிங்கங்களை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு முக்கிய ஒரு உயிரினமாக வைத்து அது ஒரு பொடியில் பொறிச்சிருக்காங்க. அதோடைய ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு இனப்பெருக்கத்தை பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இனப்பெருக்கத்துக்கு தயாராகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய வயதுலேருந்து 4 வயது அடையும் போது ஒரு ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனச்சேர்க்கைக்கு தயாராகிறது. அவற்றின் கர்ப்பகாலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மாதங்கள். 4 மாதத்தில் குட்டி ஈந்தெடுக்குமா. அப்பொழுது அந்த குட்டி ஈந்தெடுக்க வரைக்கும் அந்த ப்ரைடில் இருக்கக்கூடிய பெண் சிங்கங்களுக்கோ ஆண் சிங்கங்களுக்கோ அது கர்ப்பமாக இருக்குங்கிறத என்ன பண்ணால் வெளிப்படுத்தாது அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர்ஸை வந்து சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க.
நேர்களே, இதுவரை கம்பீரமான நடையும் கர்ஜிக்கும் குணமும் கொண்ட காட்டு ராஜா அதாவது சிங்கத்தை பற்றிய அருமையான தகவல்களை ரொம்பவே தெளிவாக வழங்கிய முனைவர் ஜி செல்லத்துறை அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077950 என்ற எண்களிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.